இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் கிடைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் சத்தியத்தோடு கூடிய வாழ்க்கையிலையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு, தேவன் அநேக நாட்களுக்கு பிற்பாடு மீண்டுமாக உங்கள் மத்தியிலே அவருடைய பரிசுத்தமான சத்தியங்களை குறித்து தியானிக்க ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்தமைக்காக இது தனிப்பட்ட அன்பிகளை அவருடைய சமூகத்தில் ஏறெடுத்துக்கொண்டு, இன்றைய நாளிலே நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய சம்பந்தப்பட்ட சில காரியங்களை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கலாம். பொதுவாகவே நாம் இந்த ஒரு காலம் நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய கர்த்தருடைய நினைவு கூறுதலினுடைய நாட்களினுடைய சமீபத்தில் அவருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் அதற்குரிய ஒரு செய்திகளை நாம் தியானிக்கின்ற பொழுது அது இன்னும் நம்ம அதிக உத்வேகத்தோடு அந்த பாத்திரங்களில் பங்கு பெறுவதற்கும் தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்குரிய ஒரு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்குரிய ஒரு பாடத்தினுடைய ஒரு தலைப்பு நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்கின்ற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு. இதை வைத்துக் கொண்டு நாம் சற்று நேரம் நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு பொதுவாகவே நம்முடைய உலகத்தினுடைய சரித்திரங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா, அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை, இந்த சிலுவை மரணம் சாதாரணமாக வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மரணம் இல்லை, அப்போ அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை இன்னைக்கு தங்களுடைய தலைவராகவும் அதே சமயம் தங்களுடைய குருவாகவும் அதே போல தங்களுடைய ராஜாவாகவும் ஏற்றுக்கொண்டு சில ஞான உள்ள ஜனங்கள் கூட அவருடைய பாதையில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்றது இன்னைக்கு உலகத்தினுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அது கொடுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களையும் பின்பற்றுறாங்க அப்படின்னா அவங்களை பத்தி நிறைய புகழ் இருக்கும் பேர் இருக்கும். ஆனா இந்த நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துக்கு புகழ் பேர் இந்த விஷயங்கள் வந்து உலக ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரை இன்னைக்கு இந்த ஒரு காலத்துல அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய அடிச்சுவடுகளையும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு சில கூட்டத்தார் இங்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக ஜனங்கள் அங்க பார்த்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்முடைய ரட்சகனுடைய மரணம், அந்த சிலுவை மரணம் அப்படின்றது, இது தேவனுடைய ஒரு திட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியை உள்ளடக்கியதாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சிலுவை மரணம் இந்த பாவத்தில் விழுந்து போன ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு மிகவும் ஒரு அவசியமானதாக தேவனுடைய திட்டத்தில் அங்க இருக்கு. அப்ப ஏன்னா இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமும் பாவம் மற்றும் சாபம் அதை தொடர்ந்து வரக்கூடிய மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவருடைய சபை ஜனங்களும் இதே விதமான நிலைமையில் இருக்கிறப்போ அவருடைய சபைக்காகவும் அதே போல இந்த உலகத்தினுடைய ஜனங்களுக்காகவும் ஒரு மீட்பு அவசியம் அப்படின்றது தேவனுடைய திட்டம். அதற்கு கண்டிப்பா அவருடைய குமாரனுடைய மரணம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம பொதுவாகவே இந்த ஒரு காலத்தை நம்ம தியானிக்கின்ற பொழுது அவர் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது இதை பற்றின விஷயங்கள் கண்டிப்பா மேல என்ன இருக்குன்னா டிஸ்கஷன் நடந்திருக்கும். எப்படி அந்த ஒரு நம்ம இங்க போயிட்டு நம்ம ஜீவன் கொடுக்க போறோம், இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு திட்டங்கள் எப்பொழுது வகுக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படல, மனிதர்கள் சிருஷ்டிக்கப்படல, அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில பரலோகத்தில் கண்டிப்பா தகப்பனுக்கும் மகனுக்கும் நிறைய அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கும், அது நம்ம விசுவாசம். அப்போ அவருடைய பேச்சுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மனிதர்களே இந்த பூமியில் நம்ம சிருஷ்டி பண்ண போறோம், அப்ப இந்த ஜனங்கள் கண்டிப்பா நம்முடைய வார்த்தைகளை மீறுகின்ற பொழுது இவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலை வரும் கண்டிப்பா அங்க பேசியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடிய ஜனங்களை அப்படியே பாவத்தில் விட்டுடலாமா, இல்ல இந்த பாவம் வந்ததுனால தங்களை தாங்களே மறித்துக் கொள்வதற்கு தங்களை தாங்களே செத்துக்கிறதுக்கு விட்டுடலாமா, இல்ல நம்ம இவங்களை மறிக்க வச்சிடலாமா, இப்படின்ற நிறைய பேச்சுவார்த்தைகள் அங்க போயிடும். அப்போ இந்த ஜனங்களை மீட்பதற்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் போறேன் சொன்னேன், இதோ புஸ்தக சுருளில் என்ன பண்ணேன், என்னை குறித்து எழுதியிருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொன்ன, இதோ நான் அடியேன் இருக்கிறேன், நான் போய் இந்த ஜனங்களை மீட்பதற்காக அங்க போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப இந்த வார்த்தைகள் நமக்கு நல்லா தெரியும், இந்த உலகம் இல்ல, ஜனங்கள் இல்ல, இதெல்லாம் இல்லாததுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய குமாரன் கிட்ட பேசின விஷயத்தில் நம்ம பார்க்கணும். ஏன்னா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக அங்கு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த நம்முடைய வேதாகமத்தினுடைய ஒரு சென்டர் பாயிண்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா, அது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். ஏன்னா இந்த சிலுவை மரணம் மாத்திரம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு நாம மறிச்சிருப்போம், எங்க உலகத்துல பிறந்திருப்போம், மறிச்சிருப்போம், ஒரு விஷயங்களும் என்னாகும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரிஞ்சிருக்காரு, தேவன் பற்றி தெரிஞ்சிருக்காரு, தேவனுடைய அன்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. எந்த ஒரு விஷயங்களும் தெரியாம போயிரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்றாருன்னா, இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப பரலோகத்துல பிதா கிட்ட அவர் எவ்வளவு நாள் அந்த ஒரு ஐக்கியம் இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு அன்போடு அங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், எத்தனை வருஷங்களோ எத்தனை கோடி ஆண்டுகளோ அது நமக்கு என்ன பண்ண முடியலனா தெரியல. ஆனா அவ்வளோ வருஷங்களும் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பந்தம், ஒரு ஐக்கியம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில அங்க இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்க பூமிக்கு அனுப்பிச்சு அவருடைய ரத்தத்தின் மூலமாக ஜனங்களை மீட்டுக் கொள்ளணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியது அவசியமா போச்சு. அப்ப நம்ம மனசுல ஒரு கேள்வி கூட வரலாம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளோ ஒரு அவமானத்துக்குரிய ஒரு சிலுவை மரணத்தில் தான் கொடுத்துதான் இந்த ஜனங்களை வந்து மீட்கணுமா, வேற ஏதாவது ஒரு திட்டம் இருக்குதா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏதாவது கன்சிடர் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா. ஆனா நமக்கு நல்லா தெரியும், அதாவது குமாரனுக்கு எதற்காக இப்பேற்பட்ட ஒரு சோதனை, இன்னும் சொல்ல போனா எதற்கு இந்த அவமானமான மரணம், சாதாரணமான ஒரு மரணம் இல்ல. ஏன்னா சிலுவையில மறிக்கிறது அப்படின்றது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு ஜனங்களை தான் என்ன பண்றாங்கன்னா சிலுவையில போடுறாங்க. ஆனா இந்த ஒரு சிலுவையின் மரணம் ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக அங்க கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையில தன்னுடைய குமாரனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்து சிலுவை மரணம் கொடுத்து அங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை அவருக்கு அங்க வச்சார் அப்படின்னா, அதாவது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மீட்பெல்லாம் அவர் முன்பாக அவருடைய தேவனுடைய ஃபோர் நாலேஜ்ல அவருக்கு எல்லாம் தெரியும். குமாரன் பலி செலுத்துறதுனால இந்த ஜனங்களுக்கும் அதே சமயம் குமாரனுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை பத்தி கூட தேவன் என்ன பண்ணிருக்கான் நினைச்சிருப்பான். அப்போ இந்த ஒரு மரணத்துக்கு பின்னாடி, குமாரனுடைய மரணத்துக்கு பின்னாடி சொன்னான், அதாவது நீங்க எப்படி இந்த உலகத்துல பிதாவை நீங்க கனம் பண்றீங்களோ அதே விதமாக யாரை கூட கனம் பண்ணணும், குமாரனை கூட கனம் பண்ணணும். அப்படின்னா இந்த ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு சில தகுதிகள் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பையனா இருந்தாலும் தன்னுடைய குமாரனா இருந்தாலும் கூட சில தகுதிகள் அங்க தேவன் வச்சிருக்காங்க. அந்த தகுதிகள் அது ரீச் பண்றப்ப தான் சொல்றாரு, அதாவது நீங்க என்ன கனம் பண்ற மாதிரி என்னுடைய குமாரனையும் நீங்க என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்காகத்தான் அங்க என்ன பண்றாருன்னா தன்னுடைய குமாரனுமே அங்க பலி அங்க செலுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரு அவமானமான மரணம், இந்த அவமான சின்னம் அதை என்ன எப்படி எடுத்துக்கிட்டார், அப்படி எடுத்துட்டார் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, அதாவது இது என்ன ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா எடுத்தார், ஒவ்வொரு படிக்கட்டுகளாக தனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அவமானங்களையும் ஒரு படிக்கட்டுகளாக எடுத்துக்கிட்டார். அப்படி படிக்கட்டுகளாக எடுத்துக்கிறது நிமித்தமாகத்தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன அப்படின்னா அந்த ஒரு மகிமை கிடைச்சது, அந்த ஒரு கணம் கிடைச்சது, இன்னும் சொல்ல போனா அந்த அழியாமைக்குரிய ஒரு ஜீவன் கிடைச்சது. ஏன்னா அதுக்கு முன்பாக அழிவுக்குரிய ஒரு லோகோசனுடைய தூதரனுடைய நிலைமையில தான் இருந்துட்டு இருந்தார். ஆனா இந்த ஒரு அவமானத்தை சகித்து அதை வெற்றி சிறந்தது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையை அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க பெற்றுக்கொள்ளறத நம்ம பார்க்கணும். சரி, அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தேறி முடிஞ்ச விஷயங்கள். அவர் தன்னுடைய 33 வந்தாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ இதைகளை பற்றி நம்ம எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் ஆக, இன்னைக்கு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய சீசன்களா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் இதே விதமான நிலைமைகள் இருக்குது அப்படின்றத நம்ம நினைச்சு பாக்குறதுக்காகத்தான் என்ன பண்றோம்னா, அவருடைய பாடுகள் பத்தியும் அவருடைய மரணம் பத்தியும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து தெரிஞ்சது, இந்த ஒரு பாடுகள் மரணம் மூலமா தான் நம்ம மிகப்பெரிய ஒரு மகிமை கிடைக்க போகும். இதே விஷயங்கள் அப்போஸ்தலர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றப்போ, எப்படியாயினும் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள நான் போகணும், அதற்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாவற்றையும் சொல்றார், எல்லாவற்றையும் நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் சொன்னார். அப்போ அதனுடைய வேல்யூ தெரிஞ்சுட்டாங்க, அந்த கிடைக்கக்கூடிய மகிமை எல்லாம் முழுசா கிரகிச்சு அதை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம்தான் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் அங்க வர்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இதை நாம் புரிந்து கொண்டு நம்மளும் இந்த விதமாக சொல்லுவதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணிருக்காருனா இங்க நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல என்ன அப்படின்னா, அதாவது அந்த இயேசுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவர் அங்க பிலாத்து கிட்ட போனது, அதே சமயம் ஏரோது கிட்ட போனது, அந்த நடக்கடிச்ச விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லைன்னு பார்க்க போறது இல்லை. ஏன்னா அது ஒவ்வொரு முறையிலும் நம்ம படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த சிலுவை சுமந்த பாதை, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிப்போம். இந்த ஒரு சிலுவை சுமந்த ஒரு பாதை என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு துயரத்தினுடைய பாதை. அதே சமயம் இந்த ஒரு துயரம் நிறைந்த பாதை, இது தேவன் நிர்ணயம் பண்ணின ஒரு பாதை. இந்த பாதையின் மூலமாகத்தான் ஜனங்களை மீட்க முடியும் அப்படின்னு தேவன் என்ன பண்றாருன்னா அங்க நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இந்த ஒரு பாதையில நடப்பதற்காகத்தான் இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணிருக்கோம்னா அங்க வந்திருக்கு. அப்படி வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் கண்டிப்பா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, இயேசுவினுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எந்த விதமான ஒரு மகிமையை கொடுக்கும், அதே சமயம் அது எந்த விதமான அவமானங்களை கொடுக்கும். ஏன்னா அந்த அவமானங்களை பெறுவதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கோம். ஏன்னா தலைக்கு கண்டிப்பா அந்த அவமானங்கள் இருந்துச்சு, அப்ப கண்டிப்பா அவருடைய அடிச்சு பின்பற்றி நடக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த அவமானம் ரொம்ப ஒரு அவசியமானதாக இருக்கு. சத்தியத்தின் நிமித்தமாக அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். சத்தியத்தின் நிமித்தமாக நமக்கு அவமானங்கள் ஏற்படுவது அது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இந்த உலகத்தினுடைய மீட்பு, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மீட்பை பெறுவதற்கு இயேசு ஒருவர் தான் அங்க வந்து சிலுவை சுமக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சா அப்படின்னா, அங்க நிறைய தூதர்கள் இருந்தாங்க. ஆனா நிறைய தூதர்கள் இருந்தாலும் யாரும் வாலண்டியரா நான் போறேன்னு அங்க என்ன பண்ணுறேன் சொல்லல. இவர் மாத்திரம் யாருடைய வற்புறுத்துதலும் இல்லாதபடிக்கு என்ன பண்றாருன்னா நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அதனால இயேசுனுடைய மரணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் அங்க கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இப்ப நம்ம அவருடைய மரணம் பத்தி, அவருடைய பாடுகள் பத்தி கொஞ்சம் நம்ம தியானிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை, அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பாக இருந்த நாட்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அந்த ஒரு 24 மணி நேரம் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மரிப்பதற்கு ஒரு 24 மணி நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அங்க எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள் அங்க அனுசரிச்சிருக்கோம். அதே சமயம் அந்த ஒரு இரவு முழுக்க என்ன இல்லைன்னா தூக்கம் இல்லை, இரவுங்களுக்கு சாப்பாடு இல்ல, எந்த விதமான தேவன் கிட்ட வந்த ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது கூட ஒரு மைண்டே வந்து அங்க இடம் கொடுக்கல, ஒரு ஃப்ரீ இல்ல. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சிலுவை சுமந்துட்டு போயிட்டு அந்த சிலுவை அங்க சுமந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு பொதுவா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய ரட்சகர் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன், பரிபூர்ணமான மனுஷன், இவருக்கு வந்து எவ்வளவு வேதனைகள்னாலும் என்ன பண்ண முடியும், தாங்க முடியும். அப்படி தாங்க முடியற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நியாயமா இருக்குமா? ஒரு பரிபூர்ணமான மனுஷன் நம்ம சொல்றோம். இப்ப பொதுவா பரிபூர்ணமான மனுஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜனங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு எப்படி உலகத்தை ஹெர்குலஸ் என்ன பண்ணிட்டு இருக்க, தூக்கி தன்னுடைய கைகள்ல வச்சுட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு பலம் வந்து யாருக்கு இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இயேசுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கேட்டா ஒரு பரிபூர்ண மனுஷன், தேவனுடைய குமாரன், என்னடி அடிச்சாலும் என்ன பண்ணிட்டு தாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா இல்ல, அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பார், வாங்கியிருப்பார். ஏன்னா வேதனையோடு அவர் என்ன பண்றாருன்னா கதர்றாரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் அந்த பரிபூர்ணம் அப்படின்னா எதுல அவர் பரிபூர்ணம் அப்படின்னா, தேவனுடைய ஆவி அவருக்குள் இருந்துச்சு, அதே சமயம் அவருடைய குணலட்சணங்கள்ல எப்படி இருக்காருன்னா, ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி இருக்காருன்னா பரிபூர்ணமாக இருந்திருக்காரு. அப்ப சரீரத்துல பரிபூர்ணம் இல்லையா அப்படின்னா, சரீரத்திலையும் பரிபூர்ணம் தான், ஆனா பரிபூர்ணம் அப்படின்றத எப்படி நம்ம சொல்லலாம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வெயில் இல்ல, நம்ம ஊத்து நம்முடைய பிரதேசம், இப்ப ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பிரதேசம் நல்ல, இப்ப ஒரு மதியம் 1 மணி 2 மணிக்கு அவங்களை வெளியே கூப்பிட்டு போனா என்ன ஃபீல் பண்ணலாம், எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெயில் வந்து பழக்கப்பட்டுருச்சு, நம்முடைய உடம்பும் அது என்ன பண்ணினா தாங்கிருச்சு. ஆனா ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு அயல்நாட்டு சகோதரர் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஸ்கின் எல்லாம் எப்படியா அப்படியே ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நம்மளால் தாங்கக்கூடிய சூடே அவர்னால தாங்க முடியறது. அதே விதமாகத்தான் இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு சின்ன வெயில் கூட, ஒரு சின்ன அளவு ஏற்படக்கூடிய வேதனை கூட எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு அளவு இருக்கு. ஒன்னும் இல்ல, இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கப்ப எங்காவது செவத்துல லைட்டா ஒரு இடி அடிச்சுட்டோம், என்ன பண்றோம், சும்மா தொடச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். இதே நல்ல ஒயிட் காலர் ஜாப் இருக்கக்கூடிய ஜனங்கள், ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இதுக்காக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஐயோ அடிபட்டுருச்சு, அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு சின்ன அடி கூட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஒரு சின்ன வேதனை கூட எப்படி இருக்குதுன்னா, அது மிகப்பெரிய ஒரு வேதனை அங்கு கொடுக்கக்கூடியதாக அங்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் தன்னுடைய அந்த 33.5 வருஷ வாழ்க்கையில, குறிப்பா அந்த 3.5 வருட வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அவர் என்ன பண்ணீங்கன்னா வாழல. அப்போ அந்த 3.5 வருட வாழ்க்கை முழுசா இவருக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆடுகள் மத்தியில தன்னுடைய பலியை என்ன பண்றாருன்னு நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய வேலையாக வெளியே செல்லுகின்ற பொழுது நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரை தொடர்க்கு முயற்சி பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் அவர்களை அவர் இயேசுவை தொடர்றப்போ அவருக்கு என்னாதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள்ள இருந்த வல்லமை என்னாதுன்னா கிளம்பி போயிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்துல கூட கேட்டிருக்கேன், அப்போ ஒரு ஸ்திரீ தொட்டுட்டாங்க, தொட்டன்னு யார் என்னை தொட்டது? சீசர்கள் பாக்குறாங்க, என்னடா இது இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளவு கூட்டத்துல யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறாரு அப்படின்னு நல்லா கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா அவர் சொல்றாரு, எங்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போறது நான் என்ன பண்றேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய வேதனைகளை போக்கணும் அப்படின்னா, அங்க இவருடைய வல்லமை என்ன ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள்லயும் அந்த 3.5 வருஷத்தினுடைய வாழ்நாட்கள்ல முழுசா அவருக்கு இருந்த வல்லமை முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அங்க போயிட்டே இருந்துச்சு. இதனுடைய விளைவு தான் அவர் என்ன என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தனித்திருந்து தன்னுடைய பிதா கிட்ட எவ்வளவு பலங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ, இதுக்காக ராமுலுக்கு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அங்க தனித்திருந்து அங்க ஜெபம் அங்க செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன இருக்குதுன்னா, அந்த மரணத்தினுடைய வாசற்படியில கிட்ட 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 நெருங்கி போயிட்டு இருக்காரு. ஏன்னா தனக்குள் இருக்கக்கூடிய பலம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது, ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறார். இருந்தாலும் கூட ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அளவுல இங்க அதே மாதிரி அவுட் புட் கூட என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்க போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 3.5 வருஷத்தினுடைய வாழ்க்கை அங்க அவருக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அங்க இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சிலுவை சுமப்பதற்கான ஒரு ஒரு அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகின்ற பொழுது அங்க சீசர்கள் கூட யாரும் சப்போர்ட்டுக்கு வரல. 12 சீசர்கள், 11 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் முன்னையே போயிட்டார். அந்த 11 பேர் இருந்தாங்க, 11 பேர் இருந்தாலும் கூட அவர் சிலுவை சுமந்து போகின்ற பொழுது யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க வரல. அவங்க என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய ரோமர்களுடைய சட்டம் கண்டிப்பா இடம் கொடுக்காது. ஏன்னா அந்த சிலுவை சுமக்கக்கூடிய தண்டனை, அந்த குற்றம் நிரூபி அந்த அந்த ஒரு தண்டனை யார் மேல அங்க வச்சிருக்கோ அவர் தான் என்ன பண்ண வைக்க முடியும். ஏன்னா சீசர்கள் கூட இல்ல, நான் வந்து கொஞ்ச நேரம் சுமக்கிறேன் அப்படின்னா கூட என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. ஆனா அங்க ஒருத்தர் சீமோன் ஒருத்தர் சுமந்தாரு, அவர் எப்படி சுமந்தார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவரும் கூட்டத்தோட கூட்டமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, இவர் ஏற்கனவே ஏற்பட்ட வேதனை அந்த கஷ்டம் இதன் அந்த அடி முன்னத்த நாள் வாங்கின அடி இவற்றின் நிமித்தமாக அவர் அங்க தள்ளாடி கீழே விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்போ யார் வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, சீமோனை வந்து பலவந்தமா பிடிச்ச என்ன பண்றான், கூப்பிட்டு நீ இவருடைய சிலுவையில சும்மா சொல்ற. அப்ப சிலுவை சும்மா அப்படின்னா இவர் ஜஸ்ட் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிலுவையினுடைய ஓரத்தில் என்ன பண்ணிருப்பார், முழுசா அந்த சிலுவை தோல் மேல வச்சுட்டு என்ன பண்ணிருக்க மாட்டார், கண்டிப்பா போயிருக்க மாட்டார். ஆனா அந்த சிலுவை ஓரத்தில் அவர் பிடிச்சிட்டு அங்க நடந்திருப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, எதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் கூட நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சிலுவை சுமந்து வந்த பாதையை நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், பேசுறோம், எல்லா விஷயங்களும் நம்ம பண்றோம். ஆனா இந்த உலகத்தோட உலகமாக இன்னும் கிறிஸ்டியானத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம அப்படியே இருந்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு காலத்துல தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் இப்ப நம்மளும் அவருடைய சிலுவை சுமப்பதற்கு இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. அன்னைக்கு சீமானுக்கு வற்புறுத்தல் இருந்தது, ஆனா இன்னைக்கு பலவந்தமா அவர் பிடிச்சாங்க, சிலுவை சுமக்க வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த பலவந்தம் இல்ல. அப்போ நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சிலுவை சுமப்பதற்காக நம்ம வந்திருக்கோம். எப்படி அவர் கொஞ்ச நேரம் அந்த சிலுவை சுமந்தாரோ அதே மாதிரிதான் நம்ம கூட கொஞ்ச நேரம் தான் இந்த ஒரு சிலுவை சுமக்கம். எப்படின்னா கொஞ்ச காலம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாடு அனுபவிக்கிறீங்க. அந்த கொஞ்ச காலம் நம்முடைய நம்முடைய அந்த பேப்டிசத்தில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மரணம் வரைக்கும் தான் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு சிலுவையை நாம் அங்க சுமந்து கொண்டிருப்போம். அதே சமயம் இந்த ஒரு சிலுவை சுமப்பது என்பது இந்த காஸ்பல் ஏஜ்ல மாத்திரம்தான் நடக்கும். அங்க இன்னும் அந்த மிலேனியல் ஏஜ்ல கண்டிப்பா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நான் விருப்பப்பட்டு சிலுவை சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட வாய்ப்புகள் அங்க இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்த சிலுவை சுமப்பது என்பது இந்த ஒரு காலத்துக்கு மாத்திரமே. அப்போ இந்த ஒரு சிலுவை சுமக்க வந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ரெண்டு பகுதிகள் வச்சிருக்காங்க. தேவன் தன்னுடைய திட்டத்தில் ரெண்டு பகுதிகள் வச்சிருக்காரு. என்னென்ன தகுதி பகுதிகள், இன்னும் என்னென்ன தகுதிகள் கூட வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவருடைய வார்த்தைகளின் பேர்ல நம்ம என்ன பண்ணணும்னா விசுவாசம் இருக்கும். ரொம்ப நம்ம கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க, ஆரம்ப காலங்களில் ஒரு சின்ன அளவுல தான் அந்த ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க. அது எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் எதிர்பார்த்திருக்காருன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் போகும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு இயேசுனுடைய ரத்தம் மாத்திரம் தான், வேற எந்த ஒரு ரத்தமும் நம்மளை என்ன பண்ண அங்க மீட்காது அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு தகுதி நம்மளுக்குள்ள வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு அப்படின்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் பிளட் மேல, அதே சமயம் இவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும் அப்படின்னு நினைச்ச உடனே நெக்ஸ்ட் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறதுக்கும், இன்னும் சொல்ல போனா அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கும் தேவன் அங்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை ஒன்று நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 6:16 நம்முடைய வசனம் வச்சுக்கோ. 14
நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது.
பாத்தீங்களா, இந்த வார்த்தைகள் தான் நமக்கு அவராலே உலகம் எனக்கு என்ன பண்ணாச்சு, சிலுவையில் அறைந்திருக்கிறது. அப்போ நல்லா அது உணர்ந்த அந்த சிலுவை சுமப்பதனுடைய பலனை நல்லா புரிஞ்சிட்டு காட்டிக்கிட்டு சொல்றாரு, அவராலே உனக்கு உலகம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிலுவையில போட்டாச்சு. அப்போ இன்னைக்கு நமக்கு கூட நானும் உலகத்துக்காக என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா சிலுவையில் அறைந்திருக்கேன். இப்போ இந்த வார்த்தைகளை நம்முடைய லைஃப்ல கொஞ்சம் நம்ம மெடிடேட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இயேசுக்காக இன்னைக்கு நாம் வந்து இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம், ஏன்னா இதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். உலகத்தை சிலுவையில் அறைவதற்காகவும், உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகள் இவைகள் எல்லாம், நம்முடைய மாம்சத்தினுடைய ஆசைகள் இச்சைகள் இவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சிலுவையில் அறைவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா எந்த அளவிற்கு நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம், இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். அப்ப இந்த ஒரு சகோதரர், இந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதின ஒரு சகோதரர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய சகோதரர்கள் மூலமாக தேவன் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நாம் செய்தாலும் கூட, இயேசுவை பற்றி பிரசங்கம் அங்கு நம்ம செஞ்சிட்டாலும் கூட, இந்த சகோதரனுடைய வார்த்தைகள் நமக்கு சில மன நெருடலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவனால்தான், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவனால்தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியும். அந்த வார்த்தையினுடைய டெப்த் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட ஒருத்தர்னால்தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்ண முடியும், பிரசங்கிக்க முடியும். அப்படின்னா இன்னைக்கு நாம் எந்த அளவிற்கு நம்மை நாம் சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் செய்யறோம், தேவன் கொடுக்கிறார் வாய்ப்பு நம்ம செய்யறோம், ஆனா நம்மை எந்த அளவிற்கு அந்த சிலுவையில் மறித்தவர்களாக சிலுவையில் அறைந்தவர்களாக நம்மளை ஜீவித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டுப்பார். ஏன்னா இந்த கேள்விகள் தான் ஒரு சில சமயங்களில் நம்ம தவறுகள் நமக்குள் இருக்கின்ற பொழுது திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த கேள்வியே நம்ம கேட்டுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்கோம் நினைச்சிருக்கோம். ஆனா நமக்கு என்ன ஒரு 3 கேள்விகள் அங்க கேட்டிருக்காரு. என்னென்ன கேள்விகள் கேட்கிறாருன்னா, அதாவது நாம் அவருடைய சிலுவையை சுமப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கூடிய வாய்ப்பினையும் கிருபைகளையும் சரியான காலத்துல பெற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்காங்க. ஒன்னு நீங்க திங்க் பண்ணிக்கணும், அவர் கொடுக்கிறார் வாய்ப்பு, அவர் கொடுக்கிறார் கிருபை, இந்த கிருபையில தான் அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன பண்றோம் செய்யறோம். அப்ப அந்த பெற்றுக்கொண்ட வாய்ப்பை நாம் சரியாக பின்பற்றிக்கிறோம் இல்ல செய்து செஞ்சிட்டு இருக்கோம், இது திங்க் பண்ண சொல்றோம். 2வது க்வெஸ்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க மேல அந்த சிலுவை வைக்கப்பட்டிருக்குதா, அந்த சிலுவையினுடைய பாரம் உங்க மேல இருக்குதா, இல்ல அந்த சிலுவையினுடைய பாரம் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம் போயிட்டு இருக்கலாம். ஆனா அது முக்கியம் இல்ல, உங்க மேல ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த சிலுவை சுமப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த சிலுவையினுடைய அந்த வெயிட், அந்த ஒரு கணம் நம்ம மேல இருந்துட்டு இருக்கா, இதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த சிலுவையினுடைய ஒரு ஃபைனல் மெசேஜ் ஒன்று சொன்னார், என்னன்னா இட் இஸ் பினிஷ்டு சொன்னார், எல்லாம் முடிஞ்சிச்சு சொன்னார். இந்த ஒரு கான்பிடென்டான வார்த்தை சொல்றதுக்கு உங்களுடைய மனசு இப்ப ஓகே சொல்லுதா? ஒன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை செய்யறமா, ரெண்டு நம்ம மேல அந்த சிலுவை இருக்குதா, நீங்க வச்சிட்டு இருக்கீங்களா இல்ல சிலுவை விட்டுட்டீங்களா, மூணாவது அந்த தைரியமா நான் முடிச்சுட்டேன் இட் இஸ் பினிஷ்டு சொல்றதுக்கு உங்களுடைய மனசு அங்க ஓகே சொல்லுதா? அப்போ இந்த வார்த்தைகளை நாம் மனதில் சிந்திக்கின்ற பொழுது இப்ப நம்ம தைரியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்திருக்கக்கூடிய நாட்கள்ல நாம் அனுசரிக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்திலே நாம் பங்கு பெறுவதற்கு நம்ம இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம போனோம். ஏன்னா இந்த கேள்விகள் நம்ம கேட்கிறப்போ நம்ம இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அநேக கேள்விகள் நமக்கு இல்லைன்னு பதில் சொல்லும். ஏன்னா பலவீனமான ஒரு சரீரத்தில் இருக்கிறோம் நம்ம. அப்ப இல்லைன்னு சொன்னாலும் கூட நெக்ஸ்ட் இதை நாம் ரெனிமூவ் பண்றதுக்கு நம்முடைய பலி கேட்கக்கூடிய ஏன்னா தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒரு ஒரு இயர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். அதே சமயம் தேவன் கொடுக்கறாங்க இதுல நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ண போறோம், இதையெல்லாம் நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பாத்திரங்கள்ல பணம் பணம் என்ன வேண்டியது அவசியம் சொல்றாங்க. அப்போ செகண்ட் பார்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த சிலுவையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அவருடைய சீஷர்கள், அதாவது இந்த உலகத்தில் இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தினுடைய பிரதிநிதிகளாக இப்பவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்பவே பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் மற்றவர்கள் சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த பாரத்தில் அமுத்தப்பட்டார். எப்படி அன்னைக்கு இயேசு சிலுவை சுமந்து போகின்ற பொழுது அந்த பாரம் தாங்காம என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கீழே போனார். அந்த சமயத்துல வந்து சீமோன் வந்து ஹெல்ப் பண்ணார், ஹெல்ப் பண்ணா அவர் அங்க வச்சாங்க அவங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் அநேக ஜனங்கள் நம்முடைய பரிசுத்த சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு சிலுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு இடுக்கமான ஒரு வாழ்க்கையை அந்த ஒரு வழியை தெரிந்தெடுத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடக்கக்கூடிய ஜனங்கள் கஷ்டப்படுறப்ப, ஏன்னா கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டப்படுகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய சிலுவையை நம்ம சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், இல்ல எந்த அளவுக்கு நாம் அந்த அதை தாங்கி நடந்து கொண்டிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய சிலுவை சுமப்பதே நமக்கு பெரிய பாக்கியம். ஆனா அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களுடைய அந்த சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நாம் அதை பங்கு பெறுவது. ஏன்னா சொல்றாங்க இல்லைங்களா, அதாவது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே நம்ம என்ன பண்ணணும் இல்லைங்களா, அந்த பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எப்படி இன்னைக்கு நம்முடைய பாரங்களே சுமக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னா, இது நம்முடைய பாரங்கள் மாத்திரம் இல்ல, கண்டிப்பா நம்முடைய ஒவ்வொரு சகோதர சகோதரனுடைய பாரங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நடப்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் கூட அங்க இருக்கிறத நம்ம பார்க்க. ஏன்னா என்ன ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காருன்னா, நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வாக்குத்தத்த வசனம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா நமக்கு கூட ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் தேவன் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது யாருக்கு செய்றீங்க, எனக்கே செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இந்த இடுக்கமான வழியில நடக்கக்கூடிய சகோதரன் சகோதரிக்கு நாம் ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம பண்ணலாம். பெரிய அளவில் நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியாது, இல்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நம்ம பண்ண முடியாது. சமயத்துல சில ஆறுதலான வார்த்தைகள் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாவிக்குரிய விஷயத்துல சோர்ந்து பலனற்று ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஜஸ்ட் ஒரு போன் கால் பண்ணி எப்படி இருக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா தேவன் கொடுத்திருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புல உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்படின்னு கேட்கப்போ, அந்த சோர்வில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இது என்ன ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த ஒரு காரியத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் செஞ்சு கொண்டிருக்கோம். ஏன்னா நம்ம நேற்றத்தினுடைய மண்ணா நீங்க படிச்சிருக்கலாம், காலையினுடைய மண்ணா நீங்க படிச்சிருக்கலாம். ஏன்னா விசேஷமாக விசேஷ விசுவாச வீட்டாருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது, முதல் நம்முடைய வேலைகளை அங்கதான் செய்யணும். இன்னைக்கு பொதுவா நம்ம எல்லாம் எங்க போகிறோம்னா வெளியே போறோம், நல்ல விஷயங்கள் தான். ஆனா கண்டிப்பா நம்முடைய விசுவாச வீட்டாருக்கு நம்ம என்ன தேவைகள் நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சரீர அவயவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம்னாலும் கூட அந்த சரீரங்கள் நம்முடைய சரீரங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரிதான் இந்த ஒரு சரீர அங்கங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமானதாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த குறிப்புகள் எல்லாமே நம்ம வேறொரு சமயங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அங்க சிலுவையில் அறையப்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில அவர் அந்த கல்வாரி நேரான அந்த பயணத்துல அவர் எவ்வளவு அங்க கஷ்டப்பட்டார், எவ்வளவு உபத்திரவப்பட்டார், எவ்வளவு வியாக்குலப்பட்டார். அப்போ அப்படி செல்லுகின்ற பொழுது அங்க மிக முக்கியமான இன்னொரு காரியங்கள் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இவருடைய சிலுவை அந்த மேல எழுதினாங்க, அந்த இவர் யூதருடைய ராஜா சொன்னாங்க. அந்த யூதருடைய ராஜா சொல்றப்போ ஆக்சுவலி அது எதுக்காக வச்சாங்க, இவர் யூதரோடு கேட்டாங்க இவங்ககிட்ட, நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்டா ஆமா சொன்னான். அப்போ இவர் என்ன பண்ணுவாங்க நினைச்சோன்னா, ஒரு அவமானப்படுத்துவதற்காக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அங்க வந்து வச்சாங்க, அந்த போர்டு வச்சாங்க. ஆனா இதைய ஒரு சில யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை எடுத்து சொன்னாங்க இந்த போர்டு இவருக்கு செட் ஆகாது. ஆனா அன்னைக்கு அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களை கிண்டல் பண்ணுவது பரிகாசம் பண்ணுவதற்காக இந்த போர்டு அன்னைக்கு வச்சாங்க. ஆனா ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் யூதருடைய ராஜா தான், இது தேவன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். அப்போ இவர் வந்து மற்ற ஜனங்களால இவர் யூதருடைய ராஜான்னு படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு போஸ்ட் கூட அங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நிறுத்தி வைக்கிறாங்க. ஏறக்குறைய அந்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்து அவர் சிலுவையில் அடிச்சு நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துருக்காங்கன்னா, 3 மணி நேரம் எடுத்துருக்காங்க. இவர் நடந்து போய் அங்க சிலுவையில அடிக்கப்பான், ஆணி அறையப்பட்டு அந்த போர்டு எல்லாம் வச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இல்ல இந்த போர்டு வைங்க, போர்டு வைக்க, இதெல்லாம் நமக்கு நம்முடைய வேதாகமத்தில் இல்ல. ஆனாலும் கூட நிறைய பேச்சு எல்லாம் நடந்து நிமித்தமாக எல்லாம் நடந்தது. ஆனா இவருக்கு வந்து அவருக்கு ஒரு பரியாசத்தை உண்டு பண்ணணும்னு வச்சாங்க. ஆனா இது ஜனங்களுடைய எண்ணம், ஆனா தேவன் நினைக்கிறது வேற யாரு. ஏன்னா மனிதனுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு வசனம் படிக்கலாம், ஏசாயா 55:8 வசனம், 9 வசனம் வாசிக்கலாம்.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார்.
பாத்தீங்களா, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் இல்ல. ஏன்னா நான் வந்து நினைச்சிட்டேன், இவர் வந்து யூதருடைய ராஜா தான், இதை நான் கண்டிப்பா எல்லா ஜனங்களுக்கும் உணர்த்தணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுங்க செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க நம்முடைய தேவன் அங்க சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இன்னொரு கேள்வி கூட நம்ம கேட்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் மறிக்காம தன்னுடைய போதனைகள் மாத்திரம் சொல்லிட்டு போயிருந்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சது? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய போதனைகள் மாத்திரம் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சது? என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு பொதுவா உலகத்துல ஒரு சில ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரோல் மாடலா வச்சுட்டாங்க இல்லைங்களா, அவங்க ரோல் மாடலா வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தன்னுடைய ஜீவன் கொடுத்ததுனால இன்னும் கொடுக்காதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்திருப்போம், இயேசு சொன்ன வார்த்தையில கேட்டிருப்போம், நடந்திருப்போம், அவ்வளவுதான் பண்ணியிருந்திருப்போம். ஆனா அவர் மறிச்சதுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மீண்டுமாக ஜீவன் கிடைச்சு. இன்னைக்கு உலகத்துல நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, புஸ்தகங்கள் எல்லாம் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனாலும் கூட இது நிமித்தமாக என்ன கிடைக்கல அப்படின்னா, ஜீவன் கிடைக்கல. ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில பாவம் போய் பேசாத, நீ பாவம் பண்ணாத, இதையெல்லாம் ஜனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவன்குரிய விஷயம் வந்து நம்முடைய ரட்சகனுடைய மரணத்தில் மாத்திரம் தான் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க கிடைச்சதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம், அதே சமயம் அறிஞ்சிருக்கிறோம், அதை நம்ம விசுவாசிச்சுட்டு அங்க இருந்துட்டு இருக்கோம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்திருக்கோம். அப்ப அவருடைய சிலுவையினுடைய பாடுகள் பத்தி ஒரு சில சகோதரர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சிலுவை மரணம் மாதிரி ஒரு கொடூரமான மரணம் இந்த பூமியில இல்ல. இந்த சிலுவை மரணம் தான் இருக்கிறதுலயே வந்து, அதாவது மெதுவா 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 தன்னுடைய ஜீவன் விடுறதுக்கு இதுதான் ஒரு சரியான ஒரு மரணம் டிசைட் பண்ண. அப்போ யோசனை பண்ணி பார்க்கணும், அவருடைய சிலுவை மரணத்துல, அதாவது ஏற்கனவே அதுக்கு முன்னத்த நாள் அடிச்ச அடி, இதுல இருந்து ரத்தம் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேச நம்ம பேசி பாத்துக்கலாம், நம்ம எல்லாமே அந்த ஒரு பகுதிகள். ஆனா அது ஒரு மூவி தான் இல்லைங்களா, ஜனங்கள் அதை எவ்வளவு வந்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி சொல்லணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் அவ்வளவுதான். ஆனா இது வந்து ஒரு நேச்சுரலா இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கு? இந்த ஒரு மூவியை நம்மளால என்ன பண்ண முடியுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்க முடியும், செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண முடியும்? பாக்குறதுக்கு நம்மளுடைய மனசு தாங்க மாட்டாங்க. அப்போ இது வந்து ரியலா நாம பாக்குறப்போ, இயேசு அந்த பலி அங்க செலுத்துறப்போ அது எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாக்குவோம். அதே சமயம் அந்த வேதனை, அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ, அவருடைய ஜீவன் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவருடைய வேதனைகள் வந்து இந்த அளவுக்கு தான் என்ன பண்ண கஷ்டப்பட்டாருன்னு நம்மளால என்ன பண்ண முடியலன்னா நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மரணம் நம்முடைய ரட்சகருடைய மரணமாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட சில ஃபைனல் மெசேஜ் சொன்னார். என்ன ஒரு மெசேஜ் சொன்னார் அப்படின்னா, அங்க சிலுவையிலிருந்து சில வார்த்தைகளை என்ன பண்ணார் இயேசு பேசினார். நம்ம இது ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்கனவே சில நாட்கள்ல வந்து இருக்கிறப்போ ஏழு வார்த்தைகள் குறிச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேசும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஒரு வாரத்துல அங்க பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் அங்க இருந்துட்டு இருக்கும். ஆனா இவ்வளவு கஷ்டத்திலையும் அவர் எப்படி பேசியிருக்கார், மிகப்பெரிய ஒரு வேதனை, ஒரு மூச்சு கூட சரியா விட முடியாத ஒரு சூழ்நிலையில இவர் வந்து அந்த ஏழு உன்னதமான வார்த்தைகளை அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க பேசுறதே நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா அந்த முதல் வார்த்தை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணி, இப்ப அந்த ஏழு வார்த்தைகளுடைய அந்த முக்கியத்துவம் மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். ஏன் அவர் அந்த ஏழு வார்த்தைகள் அங்க பேசுறாரு, முதல் வார்த்தை அங்க சொன்னார், என்ன சொல்றாரு அப்படின்னா, வசனம் போயிடலாம் நம்ம லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம் பார்க்கலாம்.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
அப்போ இந்த ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணிருக்கோம் படிச்சிருக்கோம், அதாவது இவர்கள் செய்வது இன்னது என்பதை இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அறியாமல் இருக்கிறார்கள், இவங்களை நீங்க என்ன பண்ணு மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை நாம படிப்போம். ஆனா இந்த ஒரு வார்த்தை கிறிஸ்து பேசியிருப்பாரா, இந்த ஒரு வார்த்தை இயேசு பேசியிருப்பாரா, நமக்கு புரியுது. என்ன அப்படின்னா, அவருடைய மன்னிக்கக்கூடிய குணம் அவருக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைந்திருக்குது, அதுல நம்ம எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடம் இல்லை. ஆனாலும் இப்ப கடைசி நேரங்கள்ல இவர் அங்க தேவன் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பெட்டிஷன் நம்ம பார்க்கிறோம், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்யறாங்க, இவங்களை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால பிதாவாகி தேவன் இவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரா, இந்த ஒரு வார்த்தையில் கண்டிப்பா அவர் அங்க வாய்மொழியில சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஓல்டன் மேனஸ்கிரிப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இல்லை சொல்றாங்க. கிபி 4 நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் இந்த வார்த்தைகள் அங்க ஆட் பண்ணிருக்காங்க, தவிர அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள்ல வந்து பழைய அந்த மேனோஸ்கிரிப்ட்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இல்லை சொல்றாங்க. ஏன் இல்லை? ஆனா ஒரு விஷயம் நம்ம என்ன புரியுது அப்படின்னா, கண்டிப்பா அவருடைய மனசுல என்ன இருக்கும், மன்னிக்க கூடிய குணம் முழுசா இருந்திருக்கும், அதுல எந்த விதமான கருத்து மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. ஆனா அவர் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா, ஒரு சில காரண காரியங்கள் சிலவற்றை சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு மன்னிப்பு வரணும் அப்படின்னா எதனுடைய அடிப்படையில மன்னிப்பு கிடைக்குது, ஒருத்தருக்கு மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னா எதனுடைய அடிப்படையில மன்னிப்பு நமக்கு கிடைக்குது, எப்படி நம்ம சொல்லலாம், எப்படி நம்ம அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்வது, சிம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது நாம் மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தில் அந்த பெட்டிஷன்ஸ் வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இல்லை, மன்னிப்பு இல்ல, அதை நம்ம விசுவாசிக்கும். எப்போ நம்முடைய பாவங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்புக்காக போய் நிக்கிறோமோ கண்டிப்பா நம்முடைய பாவங்கள் என்ன ஆகுது, மன்னிக்கப்படும். இதே விஷயங்களை இப்போ அந்த ஜனங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். யாராவது ஒருத்தர் இவரை நான் இந்த மாதிரி சிலுவையில போட்டுட்டனே அப்படின்னு வருத்தப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போனாங்களா, இல்ல போன மாதிரி நம்ம எங்கேயாவது படிக்கிறோமா, இல்ல. அப்புறம் எப்படி இவர்களுடைய பாவம் அங்க மன்னிக்கப்படும், என்ன சொல்றாரு, மனம் திருந்துதல் இல்லாமல் என்ன இல்ல பாவம் மன்னிப்பு இல்ல, இவங்க யாரும் அந்த மனம் மாற்றம் காட்ட மாதிரி இல்ல. அதே சமயம் இவர்களுக்கு ஒருத்தரை நாம சிலுவையில் அரைஞ்சிட்டோம் அப்படின்ற அந்த கில்ட் என்ன மனசுக்குள்ள இருந்திருக்கும், அதை நம்ம ஏற்றுக்கோம். அதே சமயம் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருந்தாலும் இவர் யாரு எதுக்காக இந்த மாதிரி மறுச்சார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா அது இல்ல. அது கொஸ்டின் மார்க். அந்த ஒரு விசுவாசமே அவர்கள் பேரில் இல்லை. ஏன்னா இவர் இவர்களுக்காக வந்திருக்கார், மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவன் கொடுக்க வந்திருக்கார் அப்படின்ற ஒரு ஒரு விசுவாசம் அந்த ஜனங்களுக்கு சுத்தமா இல்லாததுனால கண்டிப்பா இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது அந்த ஒரு டைம் கண்டிப்பா இவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில இவர்களுடைய பாவங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க மன்னிக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே சமயம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியை முழுமையாக செலுத்தி முடிக்கிற வரைக்கும் இவருடைய வார்த்தைகளுக்கு கூட அங்க என்ன இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மி தான். இவர் தன்னுடைய பலியை முழுசா நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு சகல அதிகாரம் என்ன பண்ணிருக்க கிடைச்சது. ஆனா அது வரைக்கும் அவருடைய வாய்ப்புகள் கூட அங்க குறைவாகத்தான் இருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜனங்கள் மன்னிச்சிட்ட மாதிரி நம்முடைய வேதாகமத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் நம்ம பார்க்கறது இல்லை. ஆனா ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவர்கள் கேட்டுக்கொண்டது நடந்தது, இந்த ஜனங்கள் என்ன கேட்டுட்டாங்களோ அது நடந்துச்சு. இவருடைய ரத்தப்பலி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் என்ன ஆகும், வரட்டும்னு கேட்டாங்க. பட் அந்த கேட்ட விஷயங்கள் தேவன் என்ன பண்ணார்னா கொடுத்தார். இப்ப இதை பத்தி அப்போஸ்தலன் பவுல் எழுதுறப்போ 1 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 16 வசனம் நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தினுடைய கடைசி பாகம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். ஒன்னு தெசலோனிக்கே 2:16 கடைசி பாகம் மாத்திரம்.
அவர்கள் மேல் கோபாக்கினை பூர்ணமாய் வந்திருக்கு.
பாத்தீங்களா, அவர்கள் மேல வந்து இந்த கோபாக்கினை எப்படி வந்திருக்குன்னா, சாதாரணமா இல்ல, பூரணமாய் வந்திருக்கு. முழுசு அவங்க என்ன விஷயங்கள் கேட்டுட்டாங்களோ அது தேவன் கொடுத்தார். அதே சமயம் இவங்க மனம் திருந்தி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு ஒரு நாள் கூட அவங்க என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா அவங்க கேட்கவில்லை. அதே சமயம் இப்போ இந்த ஒரு சூழ்நிலையை இருந்துட்டு இப்போ ஒரு அவர் அடுத்த ஒரு பகுதிக்குள்ள போறார். என்ன ஒரு 2 ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா, லூக்கா 23 அதிகாரம் வசனம் 42-43 வாசிக்கலாம்.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றாம்.
அப்போ இந்த ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். அதாவது அந்த 2 கள்ளர்கள் அவர் பக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மனம் திருந்தி அறிக்கையிட்டதுக்கு பதிலாக இயேசு சொன்ன சில வார்த்தைகள் என்ன பண்றாரு அங்க பதிவாயிருக்கு. ஏன்னா ஒரு கலர் அங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இயேசு அப்படின்னா நீ என்ன பண்ண, உங்களையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரட்சித்துக் கொள்ளு, எங்களையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற. அதுக்கு இன்னொரு கலர்னு சொல்றாரு, நம்ம செஞ்ச பாவங்களுக்காக என்ன பண்றோம், இந்த ஒரு தண்டனை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனா இவர் எந்த விதமான பாவங்களும் என்ன பண்ண செய்யல. எப்படி இவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு, கூட இருந்து பார்த்தாரா அப்படின்னா, கண்டிப்பா இவருடைய ஆக்டிவிட்டிஸ் முழுக்க நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா பார்த்துக்க வாய்ப்பு. ஏன்னா ரெண்டு பேரும் அந்த 3 பேரும் ஒரே விதமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இதுக்கு முன்னத்த நாள் நைட்டு கண்டிப்பா இவர் ஒரு செல் இருந்திருப்பாரு, இவர் ஒரு ஆப்போசிட் செல் இருந்திருப்பாரு. கண்டிப்பா இவருடைய ஆக்டிவிட்டிஸ் முழுக்க அந்த ஒரு சீசன் அந்த ஒரு கலர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் கேட்கக்கூடிய கேள்விகள், அவர் சொல்லக்கூடிய பதில், அதே சமயம் எந்த பேச்சும் இல்லை. அப்போ எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்க, வாட்ச் பண்ணிருப்பார். அதனாலதான் சொல்றாரு, நீங்க ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியானி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கல்லனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இவரை பற்றி அந்த ஒரு கடைசி நேரத்தில் ஏற்பட்ட இயேசுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் பத்தி இவர்கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சு கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த கல்லனுக்கு. ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு, லைவ் சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ணிருந்தார், அவ்வளவு அடிச்சாங்கப்பா, ஆனாலும் அவர் என்ன பண்ணல, ஒரு வார்த்தை கூட அங்க பேசல. அப்போ இப்பேற்பட்ட ஒரு மேன்மை அவர் கண்டிப்பா இருக்கு, அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பாவங்கள் கூட அங்க என்ன பண்றாரு அறிக்கை விடுறாரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து தவறு பண்ணிட்டோம், அந்த தவறு பண்ணதுக்காக நம்மளுக்கு இப்பேற்பட்ட தண்டனை இருக்குது அப்படின்னு இவருடைய பாவங்களை அங்க கன்ஃபஸ் பண்றாரு. ஆனா கண்டிப்பா இவருக்கு ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம அறிஞ்சிருக்கு. இதுக்கு ஏற்கனவே நம்ம சில சோல் சப்ஜெக்ட்ல கூட என்ன பண்றோம்னா, இதனுடைய முக்கியத்துவங்களை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 ஒரு வார்த்தை அங்க பேசுறாங்க, என்னன்னா யோவான் 19 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம் நம்ம பார்க்கலாம்.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கொண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி,
ஒவ்வொரு வருஷங்கள் நம்ம படிக்கிறதா, ஒவ்வொரு நாளும் படிக்கிறதா, ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கணும், இது எப்பேற்பட்ட சூழ்நிலையில அங்க எழுதின வசனம், அதே சமயம் அந்த சூழ்நிலைகளை அந்த கற்பனை பண்ணி பார்க்கணும். நம்ம கொஞ்சம் ஞானம் கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது இவருடைய மரணத்தினுடைய அந்த ஒரு கடைசி நிமிஷங்கள், அந்த கடைசி நிமிஷத்துல கூட அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதாவது தன்னுடைய தாயை பற்றின ஒரு எண்ணம் வருது. தாய் வந்து அங்க முன்னாடி நின்று இருக்கிறாங்க, அவங்கனால எதுவும் பண்ண முடியல, தன்னுடைய மகன் இந்த மாதிரி ஒரு சிலுவையை தொங்கிட்டு இருக்கிறார், இவரை விடுதலை பண்ணலாம், ஏதாவது முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு எந்த விதமான ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவர்களுக்கு என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, கண்ணீர் மாத்திரம்தான் பதிலா இருந்துச்சு. ஏன்னா தன்னுடைய மகன் ஏத்த மாதிரி சிலுவையில அந்த கண்ணீர் தான் பதில் சொல்லிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையில கூட அங்க என்ன இருக்காருன்னா, இயேசு தனக்கு இருந்த வேதனை எல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, செகண்டரியா வச்சுட்டேன், மறந்துட்டேன். தனக்கு இருக்குது வேதனை, அந்த வேதனை அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா நினைக்கல. ஏன் நினைக்கல அப்படின்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுசா எப்படி இருந்துச்சுன்னா, பிறனுடைய நலனுக்காகவே என்ன பண்ணிட்டாருன்னா வாழ்ந்துட்டார். பிறனுடைய நலன், மற்றவர்களுடைய கஷ்டம், மற்றவர்களுடைய துக்கம், மற்றவர்களுடைய சந்தோஷம், இதுலயே தன்னுடைய வாழ்நாட்களை முழுக்க தன்னுடைய இணைச்சிட்டு அதுல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இருந்துட்டு இருந்தார். அப்ப கடைசி மறிக்கும் தருவாயில கூட அவரை பத்தி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நினைக்கல. அப்போ மற்றவர்கள் இன்னும் சொல்ல போன தன்னுடைய தாயை பற்றின எண்ணம் வந்துச்சு. யோவான் கூப்பிட்டு சொல்றார், அதோ உன் தாய் சொல்றார். அப்போ யோசனை பண்ணி பார்க்கிறோம், இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள் நம்மளுக்கு இருக்கும், சில பரீட்சைகள் இருக்கும், சில சோதனைகள் இருக்கும், சில துன்பங்கள் இருக்கும், சில வருத்தங்கள் இருக்கும். ஆனா நமக்கு என்னதான் பெருசா இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் தான், வருத்தம் தான், துன்பம் தான் மிகப்பெரிய ஒரு மலை மாதிரி நம்ம முன்னாடி நின்று. ஆனா நம்முடைய ரட்சகர் அவ்வளோ ஒரு சிலுவையினுடைய மரணத்தில் கூட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை குறித்தான சிந்தை இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதிரி சூழ்நிலையில கூட நம்ம மற்றவர்களை பத்தி கவலைப்படுறதா, இல்ல நம்முடைய பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சிட்டு இருக்குதா, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணணும். இந்த ஒரு வார்த்தைகள் வந்து இந்த ஒரு வாரத்துல மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க கூடாது. என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். நாம் மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய பாரங்களை நாம் எந்த அளவுக்கு நம்ம சுமந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் நம்ம பேசுறோம், பட் எந்த அளவுக்கு நம்முடைய லைஃப்ல அதை நம்ம கொண்டு வர்றோம், இதை நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நாம் நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்து அந்த பாத்திரத்துல பங்கு பெறுவது தான் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஏன்னா போன வருஷம் நம்ம இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம், இந்த வருஷம் பண்றோம், தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், கலந்து கொண்டு போறோம். பட் நமக்குள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஒவ்வொரு நாளும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றார்கள், எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் சொன்னாரு, அந்த மறுரூபம் நமக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, இன்னும் சொல்ல போன அந்த புதிய சிருஷ்டியினுடைய வளர்ச்சி நமக்குள்ள எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்ப கண்டிப்பா அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்த ஒரு விஷயங்களவே நம்முடைய வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கின்ற பொழுது கண்டிப்பா நம்ம சொல்லலாம், நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறோம், இல்ல எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம், கண்டிப்பா நம்முடைய மனசாட்சி பதில் சொல்லணும். அப்ப கண்டிப்பா இதையெல்லாம் நம்ம அங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் நான்காவது ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, என்ன ஒரு வார்த்தைனா, மற்ற 24:46
வரும்போது அப்படி செய்கிறவன்,
மற்ற 27:46
9 மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். அதற்கு என் தேவனே என் தேவனே
ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள், வருத்தம், இது எல்லாவற்றை காட்டிலும் இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை தரக்கூடியதா இருந்துச்சு. அந்த அடிச்ச அடி, சிலுவை சுமந்த வந்த அந்த பாரம், இதெல்லாம் அவருக்கு என்னன்னு ஒரு பொருட்டே இல்ல. இப்போ அவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு அனுபவம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. என்ன ஒரு பாதிப்பு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னன்னா, இந்த பூமிக்கு நீங்க போகணும், உங்களை சிலுவையில் அறையுவாங்க, உங்களது முகத்துல துப்புவாங்க, தலையில கொட்டுவாங்க, முள்முடி சூட்டுவாங்க, இதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனமா ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோடிக்கணக்கான வருஷத்தில் இருந்த அந்த ஐக்கியம் உங்ககிட்ட இருந்து கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிருவேன், பட் இந்த விஷயம் வந்து அன்னைக்கு என்ன மரணத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, எத்தனை வருஷம் கோடி வருஷத்தினுடைய பந்தம் இப்ப கட்டாது. இந்த வேதனையை அவர்னால் என்ன, அதனால அவர்னால் என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, தாங்க முடியல. யோசனை பண்ணணும், இன்னைக்கு நாம் நம்ம கூட ஒரு சில ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர், நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவிகள், இவர்களுடைய பிரிவே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம மனசுல ஏற்படுத்தியது. ஆனால் மனசுல புதஞ்சிருச்சு சொல்றோம் நம்ம, ஏன்னா இத்தனை நாளே கூடையே இருந்துட்டேன். ஆனா யோசனை பண்ணணும், கோடிக்கணக்கான வருஷங்கள் பிதா கிட்டம் அந்த குமாரனுக்கும் இருந்த ஒரு ஐக்கியம் இப்ப கட்டாக போகும். இந்த ஒரு கட்டுல என்னாச்சுன்னு, இந்த ஒரு ஐக்கியத்தினுடைய இடைவெளி அவரை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக கொண்டு போச்சு. சரி, இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது எதுக்காக? எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில ஏத்துக்கிட்டார்? அவர் கோடிக்கணக்கான வருஷம் பிதா கிட்ட இருந்த ஒரு ஐக்கியத்தை இழந்தாரு எதற்காக அப்படின்னு நம்ம அந்த க்வெஸ்சன் மார்க் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது இந்த அவர் பட்ட வேதனை கூட யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா, பாவிகளாகி நமக்காக தன்னுடைய ஜீவனை அவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அதே சமயம் இன்னொரு விஷயங்கள் கூட இருந்தது என்ன அப்படின்னா, அதாவது நாம் தேவனிடத்தில் இருந்து ஒரு ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய ஐக்கியத்தை என்ன பண்ணார், ஏன்னா தேவன் கிட்ட நம்ம ஐக்கியம் வைக்க முடியாது. அதுக்கு கண்டிப்பா அவருடைய மரணம் அவசியப்பட்டது, குமாரனுடைய மரணம் அவசியப்பட்டது. இதனால ரெண்டு பேருக்குள்ள உறவு கூட என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காலங்கள் கட்டாச்சு. அப்போ இதன் நிமித்தமாக நம்மளை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ பிதா தாமே உங்களை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிநேகிச்சுட்டு இருக்காரு. எப்போ இவருடைய மரணத்தின் மூலமாக சிலுவையில ஜீவன் கொடுத்தது நிமித்தமாக இப்ப பிதா நம்மளை என்ன பண்றாரு, இந்த ஒரு சிநேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்கனவே கோடிக்கணக்கான வருஷத்தில் இருந்த சிநேகம் என்னாச்சுன்னா கொஞ்ச காலம் கட்டாச்சு. யோசனை பண்ணணும், இதெல்லாம் நம்முடைய வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். எப்பேற்பட்ட ஒரு பந்தம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு, ஆனா நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஜீவன் பெற்றிருக்கிறதுக்காக இந்த ஒரு ஐக்கியத்தை விட்டுட்டாரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ நீ யோசனை பண்ணும், அவங்களுக்குள்ள இருந்த ஒரு உறவுகள், அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பேச்சு, ஒரு அந்யோன்யம் எந்த அளவுக்கு இருந்தது. இதையெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காக என்ன பண்றாரு அப்படின்னு இன்னும் சொல்ல போனா, அந்த சபையினுடைய ஜனங்களுக்காக, ஏன்னா பியூச்சர்ல உலக ஜனங்கள் இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போறாங்க, ஆனா பர்டிகுலரா நமக்காக சபை ஜனங்களுக்காக இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு ஐக்கியத்தை அவர் என்ன பண்றாருன்னா இழக்கிறார். அப்ப நமக்காக இழந்த ஐக்கியம் அப்படின்னா கண்டிப்பா நாம தேவன் கூட ஒரு ஐக்கியமா இருப்பதற்காகத்தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா நினைச்சுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்தா, இதனால ரெண்டு பேருக்குள்ள இருந்த உறவுகள் கூட கட்டுக்கட்டாச்சு. இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து அந்த பிதா கிட்ட அந்த ஐக்கியத்தை வச்சுக்கிறதுக்கு நாம் இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா அங்க முயற்சிகள் அங்க எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை கூட பேசுறேன், என்னன்னா ஐந்தாவது ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப தாகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நமக்கு ரீசன் புரியும், என்னன்னா ஏற்கனவே அந்த நைட் முழுக்க என்ன தூக்கம் இல்ல, அவ்வளவு அடி உத எல்லாம் கடிச்சிட்டு இருந்துச்சு. அதே சமயம் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பிளட் என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலையும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு அந்த கடுமையான தாகம் என்ன ஆயிட்டு இருந்திருக்கும். கடுமையான தாகம் அங்க சிலுவையில அவர் கேட்கறப்ப மாத்திரம் இருந்திருக்கார், அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன இருந்திருக்கும், கண்டிப்பா அந்த தாகம் இருந்திருக்கும். ஆனா அந்த தாகம் பத்தி அவர் என்ன பண்ணார், தாகமா இருக்கிறேன்னு சொன்னவர் கண்டிப்பா நைட்ல இருந்து கண்டிப்பா தண்ணி குடிக்கல, தண்ணி குடுக்கல, எதுவே குடுக்கல, நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த கடைசி சூழ்நிலையிலேயே இந்த ஒரு வார்த்தைகளை அங்க சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த உலகம், அதே சமயம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஜனங்கள் வாழக்கூடிய ஏதுவான எல்லா விஷயங்களும் தேவனுடைய மேற்பார்வையில் இவர் எல்லாம் என்ன பண்றாரு கேட்டீங்க, சிருஷ்டி பண்றாரு. அப்ப இன்னைக்கு ஜனங்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஆதாரமா இருக்கிறது என்னன்னா தண்ணீர். இந்த தண்ணீர் சிருஷ்டித்தவருக்கு, தண்ணீரை உண்டு பண்ணினவருக்கு இப்போ என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாகம் ஏற்படும் அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இல்ல தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த ஜீவ தண்ணீர் இப்போ அவருக்கே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல. ஏன் கிடைக்கல, ஏன் அந்த ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது இது முழுக்க முழுக்க இந்த மனுக்குலத்தின் மேல வைச்ச அன்பு, மனுக்குலத்தின் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக இன்னும் சொல்ல போனா இந்த மனுக்குலமானது அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்க, தாகமா இருக்கு. ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த ஜீவ தண்ணீரை அவங்க குடிக்கணும், அதே சமயம் இதுக்காக நான் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாகமா இருக்கேன். யோசனை பண்ணணும், அப்பேற்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய ரசிகருக்கு அங்க ஏற்பட்டுச்சு. ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்நாட்கள்ல ஒரு சில சமயங்கள்ல வந்து பிஸி ஒர்க்ல இருப்போம், என்ன உலகத்தினுடைய வேலைகள் தான், உலகத்தினுடைய வேலைகள்ல கூட நம்ம பிஸியா இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தண்ணி குடிக்கிறது கூட என்ன பண்ண மாட்டோம், அந்த டைம் ஒதுக்க மாட்டேன் தண்ணி குடிக்கிறதுக்கு. இல்ல இல்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறேன். ஆனா அது வரைக்கும் அந்த தாகம் இருக்கும், அந்த தாகத்தை நம்ம என்ன பண்ணலாம், பெருசா நினைக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய ரட்சகர் அவர் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு என்னதான் தாகம் இருந்தாலும் அந்த தாகத்தின் மேல அவருக்கு என்ன நோக்கம் இல்லை. இப்ப இது எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. தேவனுடைய சித்தம் முழுசா அங்க நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறப்போ இப்ப எது மேல அவரு நோக்கம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நம்ம தாகமா இருக்கோம். அந்த தாகத்தின் மேல அவருக்கு அந்த நோக்கம் வந்துச்சு. ஆனா அப்படி தாகமா இருந்தாலும் கூட அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடற்காலமே இங்க அந்த காலம் அங்க ஒரு கசப்பு கலந்த காடி அவருக்கு என்ன பண்றாருன்னா அவங்க கொடுக்குறாங்க. பாருங்க, நம்ம வந்து தாகம் தீர்க்கணும், நம்ம தாகம் சரியாயிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு தாகத்தோடு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்திருக்கார். இதே விதமான தாகத்தோடு அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாரு, இருந்திருக்கார். இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த தண்ணீரை அவங்க என்ன பண்ணணும், பருகணும், குடிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாகத்துல அங்க இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் அவர் அங்க தாகமா இருக்கிற அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்கார். அதே சமயம் ஆறாவது ஒரு வார்த்தை கூட என்ன பேசுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வெற்றி நிமித்தம் வந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நிமித்தம் கிடைச்ச ஒரு வேலை என்னன்னா, அதாவது பிதா அவர் கிட்ட கொடுத்த வேலையை முழுசா நிறைவேற்றி முடிச்சுட்டு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை அங்க சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஜீவனை முழுசா அங்க ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை அங்க சொல்லிட்டு இருக்க, என்ன ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு அப்படின்னா, முடிச்சு யோசனை பண்ணணும். அந்த முடிந்தது அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அங்க சொல்லிட்டு இருக்க. அதே சமயம் இந்த ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு வார்த்தை கூட நாம் இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு அன்னைக்கு கூட சீசர்கள் கேட்டாங்க. அதாவது என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து வலது பாரத்திலையும் ஒருத்தர் வந்து இடது பாரத்திலையும் இருக்கிறதுக்கு நீங்க நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சொன்னாங்க. ஆனா இவர் அங்க சொன்னார் ஒரு வார்த்தையை சொன்னார், என்னன்னா, நான் முழுக வேண்டிய வேறொரு ஸ்நானம் இருக்குது சொன்னார். இந்த ஜனங்கள் சாதாரணமா போய் கேட்டான், வலது பாரத்தில் ஒருத்தர் இடது பாரத்தில் ஒருத்தர் கேட்டான். ஆனா அவர் அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்க, நான் முழுக வேண்டிய வேறொரு ஸ்நானம் இருக்கு. எந்த ஸ்நானம் பத்தி பேசிட்டு இருக்க, என்ன ஸ்நானம் நமக்கு நல்லா தெரியும். அவருடைய பேப்டிசம் பத்தி அவர் என்ன பண்ணல, பேசல, வேறொரு ஸ்நானம் பத்தி பேசிட்டு இருக்க. இதைத்தான் நம்முடைய தாவீது சங்கீதம் எழுதுறப்போ, அதாவது பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையான. சோ இந்த ஒரு ஸ்நானம் பத்தி அவங்க பேசிட்டு இருக்க, நான் கடைசியா முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்குது. அது என்னன்னா, யோர்தான தொகைக்கு நான் கல்வாரியில முடிக்கக்கூடிய ஒரு ஸ்நானம் இருக்குது. இதையே நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, முடிக்கணும். அப்ப இந்த 3.5 வருஷ வாழ்க்கை தான் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், கான்சன்ட்ரேட்டட் வருஷங்கள் கூட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம், அப்போ முடிஞ்சதுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு உறுதியான ஒரு மனசு நமக்கு ஓகே சொல்லுதான். இதை நாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நாம் சிந்திச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அப்படின்னா, பிதாவே உங்களுடைய கைகளில் என்னுடைய ஆவையில் என்ன பண்றாங்க ஒப்பு வைக்கிறேன் சொல்றாங்க. அப்போ இது ஒரு கடைசியான ஒரு வார்த்தை அங்க பேசினாங்க. அப்ப இந்த கடைசியான தேவனுடைய சித்தத்தை முழுமையாக அங்க நிறைவேற்றி முடிச்சிருப்போம். ஏன்னா என்னுடைய ஜீவன் உங்ககிட்டதான் இருக்குது, உங்களுடைய உங்களால தான் கண்டிப்பா எனக்கு என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, மீண்டும் அந்த ஜீவன் கொடுக்க முடியும். வேற யாருனாலையும் என்ன பண்ண முடியாது, அங்க செய்ய முடியாது. அதனால இந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்ககிட்ட என்னுடைய ஆவியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஒரு ஆவியை அங்க ஒப்படைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதே சமயம் இவருடைய மரணம் பத்தி இன்னும் அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, சங்கீதம் 22வது சங்கீதம் இல்ல, நம்ம வேர்ஸ் பை வேர்ஸ் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனா சமயம் இல்லை, ஆனா கண்டிப்பா அதுக்குரிய ஒரு பாடங்கள் கூட சமயத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு இயேசுனுடைய ஒரு மரணம் பத்தி இன்னைக்கு பொதுவா ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம் நம்ம படிக்கலாம். ஜனங்களுடைய பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இருதயம் அங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சொல்றாங்க. ஆனா நமக்கு நல்லா நம்ம யோசனை பண்ணணும், அதாவது இவர் வந்து மகா சத்தமாய் கூப்பிட்டு அங்க ஜீவன் விடுறார் அப்படின்னா, இந்த ஒரு சுவிசேஷங்களை எழுதுனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லூக்கா எழுதுறார். லூக்கா நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். அப்போ தெரியும் அந்த ஒரு சூழ்நிலை, அதாவது இந்த ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய இந்த ஜீவன் விடுறார் அப்படின்னா ஏன் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் நல்லா புரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா அவர் பேசின ஏழு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், அந்த நான்காவது வார்த்தை தான் அவருடைய மரணத்துக்கு கூப்பிட்டு போன வார்த்தை. நான்காவது வார்த்தை என்ன சொன்னார்? நான்காவது வார்த்தை நம்ம என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. சோ இந்த ஒரு பிரிவு தான் அவர்னால என்ன பண்ண முடியும், அவர்னால் அங்க தாங்கவே முடியல. ஒரு கட்டுக்கடங்கா துயரத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகுந்த ஒரு சத்தம் விட்டு என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. ஏற்கனவே அதுக்கு முன்னத்தினால எல்லா விஷயங்களும் படிச்சிருக்கோம். அவ்வளோ வேதனை அவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் யாருடைய ஒரு ஐக்கியம் இருந்துட்டு இருந்துச்சு? தேவனுடைய ஐக்கியம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தேவனுடைய ஐக்கியம் போயிருச்சு. இப்போ அந்த ஐக்கியம் போன உடனேயே அவருக்கு அப்பவே என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹார்ட், ஏன்னா நம்ம வசனங்கள் நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 22வது சங்கீதத்துல ஒரு பகுதி நம்ம பாடி வாசிக்கலாம். 22வது சங்கீதம் பதினான்காவது வசனம் நம்ம வாசிக்கலாம்.
தண்ணீரை போல
என்ன பண்ண முடியல. இன்னைக்கே ஒரு சில அதிர்ச்சியான தகவல் கேட்ட நம்மளுக்கு என்ன நம்மளுக்கே அட்டாக்ல என்ன இவருக்கு ஒரு இது இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிதா கிட்ட இருக்கக்கூடிய ஐக்கியம் கட்டாச்சு. அந்த ஐக்கியம் கட்டானதுலயே இவருக்கு முழுசாங்க என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு கஷ்டம் அந்த ஒரு வேதனை மகா சத்தம் விட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜீவனை அந்த தேவன் கிட்ட ஒப்படைக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா ஒப்படைச்சிட்டு இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் நம்ம கொஞ்சம் நம்ம வாசிப்போம். அப்போ என்ன எழுதுறாங்க அப்படின்னா பத்திரிகையில எழுதுறப்போ அதாவது இவருடைய மரணம் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில இப்போ ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் வருத்தம் என்ன இருக்காரு இருந்திருக்காரு. ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு அந்த வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, சாதாரணமா என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆனா அவருடைய சீஷர்களுக்கு அந்த தாக்கம் அந்த ஒரு பாதிப்பு இருந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த ஒரு வருத்தத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அனுசரிக்கலாம், இந்த ஒரு துக்கத்தை அனுசரிக்கலாம். ஆனா இவராக பார்த்து சிருஷ்டி பண்ண இயற்கை என்ன பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா இயற்கை அனுசரிச்சுதான் இவருடைய துக்கத்தை. எப்படி இந்த துக்கத்தை அனுசரிச்சது அப்படின்னு சொன்னா அதாவது இவர் சிலுவையில அறையப்பட்டதுல இருந்து இவர் சிலுவையில இருந்து இறக்குற வரைக்கும் அந்த வழியில பாஸ் பண்ண ஜனங்கள் கையில கேண்டிலோட போயிருக்காங்க. அந்த உலகம் முழுக்க என்ன டார்க் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இயற்கை அவருக்கு அந்த அனுதாபத்தை தெரிவிச்சு. ஏன்னா அவரும் என்ன பண்ணிருக்கார், இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கார். சோ இவருடைய துக்கம் தாழாமல் அந்த இயற்கை கூட அந்த ஒரு கண்ணீர் விடுற மாதிரி தன்னுடைய துக்கத்தை அங்க தெரிவிச்சு. ஆனா ஜனங்கள் யாரும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்க அந்த துக்கத்தை அங்க தெரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு அவருடைய அடிச்சுடலை பின்பற்றி வரக்கூடிய ஜனங்கள் இந்த ஒரு துக்கத்தை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். இன்னும் சொல்ல போனா இவர் நமக்காக என்ன பண்ணிருக்கார், மறிச்சிருக்கார். இதில் நாம் அனுசரிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல நம்ம இந்த ஒரு காலத்தில் இருந்துட்டு இருக்கோம். அப்ப இதை நாம் நினைவு கூற வேண்டியது மிக 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 அவசியமானதாக அங்க இருந்துட்டு இருக்கோம். அதே சமயம் இவருடைய மரணத்துக்கு பின்னாடி அங்க நடந்த ஒரு விஷயங்கள் நல்லா கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது நமக்கு தெரியும் அந்த யோசேப் அறிமத்தி ஊரான அந்த யோசேப் வந்து அதாவது இவர்கிட்ட போய் தைரியமா பிலாத்து கிட்ட கேட்கிறார், பிலாத்து கிட்ட தைரியமா தன்னுடைய இயேசுவினுடைய சரீரத்தை கேட்கிறார். ஏன்னா இந்த ஒரு சரீரத்தை போய் வாங்குற அளவுக்கு இவங்களுடைய பேரண்ட்ஸே எங்களுக்கு கேட்டீங்கன்னா வசதி இல்லை. ஏன்னா ஒரு சில பணம் கட்டித்தாங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்களுடைய ரோம சட்டத்திட்டங்கள்ல இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த யோசேப்பு வந்து அதிக ஒரு பணக்காரராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ கொஞ்சம் விஷயங்கள் கேட்டு தேவன் கிட்ட அந்த குமாரன் கிட்ட சில வார்த்தைகளை கேட்டுட்டு அவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அதை எப்படி வெளிப்படுத்து. இப்ப நமக்கு நம்ம கூட இந்த வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம், இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்னு தெரியாம கூட நம்ம இருந்துட்டு இருக்கலாம். ஆனா அன்னைக்கு யோசேப்பு என்ன பண்றாருன்னா சில வார்த்தைகளை கேட்டுட்டு கடைசி அவர் அடக்கத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவர் போயிட்டு அங்க பிலாத்துக்கிட்ட கேட்டு தன்னுடைய சரீரங்களை வாங்கிட்டு அடக்கம் பண்ண போறார். அடக்கம் பண்ண போறார் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் அந்த ஒரு தேசத்துல நடந்த விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏழு நாள் அவங்களுக்கு என்ன இருக்கு, அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஏழு நாளும் யோசேப்பு என்ன பண்ண முடியாது, ஏன்னா அந்த பிரேதத்தை போய் வாங்கிட்டு வந்துட்டு அதை அடக்கம் பண்ற வேலையில ஒருத்தர் ஈடுபட்டுட்டார் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பஸ்காவினுடைய வாரத்தில் அவங்க என்ன பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய பாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன முதல்ல தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. ஆனா இது எல்லாம் தெரிந்தாலும் கூட யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்னா தைரியமா போயிட்டு அந்த இயேசுனுடைய சிலுவையை வாங்கிட்டு, அதே சமயம் இதுக்கு கூட இன்னொருத்தர் வந்து ரொம்ப உதவியா ஒருத்தர் வந்துட்டு இருக்கார், யார் அப்படின்னா நிக்கோது. அன்னைக்கு நைட்ல வந்து கேட்டுட்டு இருந்தாரு, ஆனா நைட்ல வந்து கேட்டவர் அந்த சப்ஜெக்ட் கேட்டதுக்கு ஏதோ ஒரு நன்மை என்ன பண்ணும் செய்யணும், ஏதாவது ட்ரூத் கேட்டிருக்கோம், ட்ரூத் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதாவது இவர் அடக்கம் பண்ண வேண்டிய எல்லா விதமான அந்த கந்த வர்க்கங்களையும் அங்க போயிட்டு அங்க எடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்படின்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த கந்த வர்க்கங்கள் போடுறது அப்படின்றது வந்து விலை உயர்ந்த பொருட்கள். அப்ப இந்த விலை உயர்ந்த பொருட்களை போடணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பரிசுரையன் வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ரிச்சா தான் இருந்திருக்கும். ஆனா இது எல்லாம் மனசுல வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் சொல்லலாம். ஆனா இது எல்லாம் தாண்டினாலும் கூட அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க யோசிப்பாகட்டும் சரி, இந்த நிக்கோதேமாகட்டும் சரி, இந்த ஒரு காரியங்களை அங்க இதெல்லாம் நம்முடைய ரீப்ரின்ஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் அங்க பதிவு பண்ணிருக்க ரீப்ரின்ஸ் 4174 இந்த ஒரு அறிவுத்தி விவரான யோசிப்பு பத்தியும் அதே சமயம் நம்முடைய அந்த நிக்கோதேமை பற்றின சில வார்த்தைகள் கூட அங்க எழுதிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதாவது இந்த ஒரு வாரம் நமக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வாரமா இருக்கிறதுனால இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய பாடுகள்ல நம்ம பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வேலையில இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம மனசுல நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுக்குரிய ஒரு வார்த்தைகள் கூட நம்ம வாசிச்சு நம்ம முடிக்கலாம். அதாவது ஒன்று குறைந்த 10வது அதிகாரம் அப்போ இந்த ஒரு வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு வருஷங்களும் நம்ம கேட்கணும். அப்போ ஒவ்வொரு வருஷங்கள் கேட்கிறப்ப நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அப்பம் அதே சமயம் திராட்சை, இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா பங்கு பேசணும். அப்போ பங்கு பெற்றாலும் தேவன் வாய்ப்பு கொடுத்துட்டு வந்துருக்காரு, நம்மளுக்கு கூட கிருபை செஞ்சுட்டு இருக்காரு, நம்ம பங்கு பெறோம். அப்போ அதை அந்த பாத்திரத்திலையும் அந்த அப்பத்திலையும் பங்கு பெறுகின்ற பொழுது நம்முடைய எண்ணம் எதையும் நம்ம பிரதிபலிக்கும் சொல்றாரு. நான் வரும் அளவும் இதை நீங்கள் என்ன பண்ண நினைவு கூறுங்கள். அப்போ எந்த பகுதியை நம்ம நினைவு கூறுறோம், எதுக்காக இந்த ஒரு கட்டளையாக இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம், என்ன சம்பவங்களை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னா என்னென்ன சம்பவங்களை நம்ம நினைவு கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அப்பத்துல கை வைக்கிறப்பும் சரி, அந்த ஒரு திராட்சை ரகம் பானம் பண்றப்பும் சரி, என்னத்தை நம்ம நினைவு கூறலாம். நம்ம வருஷம் வருஷம் என்னதான் நினைப்போம் அப்படின்னா இது நமக்காக என்ன பண்ணிருக்கோம், சிந்திருக்க ரத்தம் நமக்காக பிக்கப்பட்ட சரீரம் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுல பங்கு பெறுவது அப்படின்றது அதனுடைய முக்கியத்துவம் பார்க்கிறோம். அதாவது சரீரத்தினுடைய ஐக்கியம் இதில் இருக்கு. இந்த சரீரம் இந்த ஒரு விஷயத்துல நம்ம பங்கு பெறுறது, அதே சமயம் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பார்ட், இதுல நம்ம பங்கு பெறதுனால நம்மளுடைய சரீரத்தில் அங்க மாறுவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. அதே சமயம் இதுல பங்கு பெறுவது அந்த சரீரத்தினுடைய ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படின்னா அந்த அப்பம் பிக்கிறதுக்கு நாம் கை வைக்கப்படும் அந்த வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நமக்காக ஜீவன் கொடுத்தார், அந்த பிக்கப்பட்ட சரீரம் கொடுத்தார். ஆனா இந்த ஒரு நம்ம அப்பவும் இப்ப பிக்கிறோமே, இப்ப நம்மை நாம் எந்த அளவுக்கு அந்த நம்முடைய சரீரத்தை பிக்குவதற்கு தேவனுடைய சித்தம் செய்து நம்முடைய சரீரங்களை பிக்குவதற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை நம்ம திங்க் பண்ண சொல்லணும். ஏன்னா திங்க் பண்ணுங்க, அந்த சூழ்நிலையில நம்ம திங்க் பண்ணிட்டு கடந்த வருஷங்கள்ல நம்ம பண்ணாம இருந்திருந்தாலும் கூட அதே சமயம் வரக்கூடிய அந்த நாட்கள்ல தேவன் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அந்த வாய்ப்புல நம்ம பங்கு பெற்றுக்கொண்டு வர இருக்கக்கூடிய நாட்கள்ல இது வந்து சரீரத்துல ஐக்கியம் ஆவதற்காக நாம் இந்த ஒரு பாத்திரத்திலையும் இந்த ஒரு அப்பத்திலையும் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா பங்கு பெறுகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தையோடு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, வர இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தருடைய நினைவு கூறுகளுடைய நாட்கள நாம் பங்கு பெறலாம். அப்ப இந்த சிந்தையோடு இன்னும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல இதை பற்றின ஒரு பாடங்கள், இதை பற்றின விஷயங்களை நம்ம அதிகமாக தியானித்து வரக்கூடிய கர்த்தருடைய அந்த நினைவு கூறுகள் நாட்கள் பங்கு பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக.
நினைவு கூறுதலின் நாட்களை கூட நம்ம கடந்து வந்திருக்கோம். அதை குறித்ததான தியானத்தை கூட நாம் கேட்டோம். கேட்ட சத்தியத்தை நாம் தியானம் செய்து நம்மளுடைய பங்கு எத்தகையது, நம்மளுடைய ஓட்டம் எதற்காக நாம் ஓடுகிறோம் என்பதான விஷயங்களை நாம் சற்று தியானம் செய்து இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மரணத்திற்கு ஏதுவான அந்த மரணத்தில் நாமும் பங்கு பெறவும் ஐக்கியத்தில் வளரவும் தேவன் தாமே நாம் அனைவருக்கும் திருப்பி செய்வாராக. Thank you.